புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வர முயன்ற நிலையில் பப்புவா நியூகினியின் மனுஸ் தீவு தடுப்பு முகாமில் வாழ்ந்து வந்த ராஜீவ் ராஜேந்திரன் என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டமை நாம் அறிந்த செய்தி. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த 32 வயதான ராஜீவ் கடந்த 2002 ஆண்டு புகலிடம் தேடி இலங்கையை விட்டு புறப்பட்டிருந்ததாக சொன்னார் ராஜீவின் மாமா திரு தம்பி பிள்ளை.
அவர் இந்த நாட்டில் நிக்கலாமத்தான் 2002 ஆண்டு வழியே வந்தவர். தன்னை குடும்பத்தை வளர்க்க வேணும் என்ற நோக்கமும் மற்ற அவருக்கு இந்த நாட்டில் நிக்க முடியாத சூழலும் போயிட்டு 14 வருஷம் இவர் கிட்டத்தட்ட 12 வருஷம் அப்பா அம்மா தொடர்பு இல்லாம இருந்தவர். எங்க இறந்து போன இருந்தது செய்தி எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நாங்கள் இருந்து முகாமில இருந்து திருப்பி இங்க வந்தபோது 2013 ஆண்டு 2014 ஆண்டு கடைசி நேரம் போகலாம் அப்பா அம்மா மட்டும்தான் தொடர்பு இருந்தது. அவர் தீவுக்குள்ள தான் இருக்க வேண்டும், இனிமேல் என்ன வழியில விட்டுவிட வேண்டும், தாண்டி உள்ளாச்சி அனுப்ப வேண்டும். இதோட 2014 ஆண்டு அப்பாவுக்கு இந்த கேன்சர் வருதம் ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு பிறகு அப்பா ஒரு நோய்வப்பட்ட நிலையில ஒரு வழியில வேலை செய்யக்கூடிய எல்லாம் இல்லை. அப்ப சில வசனங்கள் அப்பா அம்மாவுக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு என்னன்னா என்ன வழியில விட்டுருவாங்க, நான் தோசமா உழைச்சி அப்பா அம்மா பாக்குறேன்னு அப்படி இப்படிங்களாம் கவச்சிருக்கிறேன். அதுதான் கடைசி கதை.
இலங்கையிலிருந்து புறப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணமான ராஜீவ் ஆஸ்திரேலிய அரசின் புதிய எல்லை பாதுகாப்பு விதிகளுக்கு அமைய ஏனைய பல புகலிட கோரிக்கையாளர்களுடன் மனுஸ் தீவு தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த அக்டோபர் 2 திகதி தன்னுயிரை தானே மாய்த்துக் கொண்டு மரணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் விளக்குகிறார் அகதிகள் செயற்பாட்டாளர் டாக்டர் பாலா விக்கி அவர்கள்.
ராஜீவ் ராஜேந்திரன் என்ற பெயரை கொண்ட 32 வயதினரான ஒரு சாவச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் இவ்வாறு பப்புவா நியூகினியின் மனுஸ் தீவில் தனது முடிவை எட்டியிருக்கிறார். இவர் ஏற்கனவே பப்புவா நியூகினியில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் பாதுகாப்புக்கு தகுதியுள்ள ஒருவராக, அதாவது அகதி என்று ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒருவராக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கி ஒரு நீண்டகாலமான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். அவர் சில வாரங்களாகவே பலவிதமான மனப்பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்ததாகவும் இது சம்பந்தமான உதவிகளை அங்குள்ள மருத்துவ நிலையங்களில் கேட்டிருந்ததாகவும் அவருக்குரிய உடல் மற்றும் உள நல தேவைகள் கவனிக்கப்படவில்லை என்றும் அங்குள்ள அவரது நண்பர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக அவர் மிகவும் குழம்பியிருந்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் சென்ற வார நடுப்பகுதியில் அவர் முதலாவது தடவை தம்மைத்தாமே கொல்ல முற்பட்டு அந்த முயற்சியிலிருந்து காப்பாற்றப்பட்ட பின்னர் மருத்துவ நிலையம் ஒன்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் தம்மைத்தானே தூக்கில் தொங்கப்பட்டு தமது முடிவை இவ்வாறு எட்டியிருக்கிறார் என்பதே இப்போது வந்திருக்கிற செய்தியாகும்.
அதேநேரம் பாலியல் வல்லுறவு சம்பந்தமான வழக்கினை ராஜீவ் எதிர்கொண்டிருந்ததாக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கும் நிலையில் இது தொடர்பில் டாக்டர் பாலா விக்கியிடம் கேட்டேன்.
அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு, இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது உண்மைதான். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இவ்வாறான வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அவருக்கு எதிரான முதலாவது விசாரணை நடைபெற்றதாகவும் செய்திகள் சொல்கின்றன. இருந்தாலும் இவ்வாறான குற்றச்சாட்டு சம்பந்தமான கருத்துக்களை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் இங்குள்ள ரெஃப்யூஜி ஆக்ஷன் கோஆலிஷனைச் சேர்ந்த என் ரெண்டோல் கருத்து தெரிவித்த போது தாம் குற்றம் செய்யவில்லை என்பதை உறுதியாக அவர் நிரூபிக்க ஒரு தீர்மானத்துடன் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரது வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொரு விடயத்தையும் இந்த இளைஞரின் நண்பர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பப்புவா நியூகினி என்ற அகதிகளை திரும்பாத ஒரு நாட்டில் உள்ளூர் பெண் ஒருவரை இவ்வாறு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி இருந்தால் அப்படியான ஒருவரை எவ்வாறு அந்த அரசாங்கம் அல்லது அந்த நாட்டின் போலீஸ் பிரிவு வெளியில் விட்டிருக்கும் அல்லது சுதந்திரமாக நடமாட அனுமதித்திருக்கும் என்ற அடிப்படையில் இது ஒரு வலுவான குற்றச்சாட்டு அல்ல என்பதையும் அவரது நண்பர்கள் உறுதியுடன் அடித்துச் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை இவர் நிரபராதி என்பது ஒருபுறம் இருக்க, அவர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கவில்லை, வழியில் உலாவ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவரது குற்றச்சாட்டின் பாரதூரம் சம்பந்தமான ஒரு கருத்தை பலர் தமக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவரது குற்றச்சாட்டு உண்மைதான், ஆனால் விசாரணை நடைபெறவில்லை அல்லது உரிய வழக்கு என்னமும் ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் நிலைமை.
இந்த விடயம் தொடர்பில் ராஜீவுடன் மனுஸ் தீவில் தங்கியிருந்த அவரது நண்பர்களில் ஒருவர் அங்கிருந்து இவ்வாறு தெரிவித்தார்.
இதை நாம மட்டும் மறுக்கிறேன். இவருடைய இவருடன் வந்து 4 வருடங்களாக ஒரே அறையில வசித்து வந்தார். இவரை பற்றி நன்கு நான் அறிவேன். இவர் வந்து மிகவும் அமைதியானவர், நல்ல ஒழுக்கமானவர், கலைகள் பல தெரிந்தவர். எந்த கஷ்டத்திலையும் வந்து இவர் வந்து ஒரு தைரியத்தோட எங்களுக்கு நிறைய ஆறுதலை சொல்லி இங்கே நாங்கள் ஒன்றாக பழகி இருந்த நாங்கள் இவர் வந்து ஒரு வெற்றியான இலக்கை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருந்தவர். அப்படி இருக்கையில வந்து இவர் மீது இவர் இறந்த பின்பு இவருக்கு இப்படியான ஒரு குற்றச்செயலை சுமத்தி இருப்பது மிகவும் ஒரு மன வேதனையை தருவதாகத்தான் நாங்கள் இங்கே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர் வந்து இங்கே வந்து மக்களோட மக்களாகத்தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவர். அவருக்கு வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் என்று சொன்னால் இங்கே வந்து எப்படி அந்த மக்கள் வந்து அவருக்கு தண்டனை வழங்கியிருப்பார் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். அப்படி இருக்க வந்து இவருக்கு மேலும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பது வந்து மிகவும் ஒரு மனவேதனையை தான் இருக்கிறது எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு இப்படியான ஒரு சுபாவம் இல்லாதவர். அதால் வந்து நாங்கள் இதை வந்து முற்றுமுழுதாக மறக்கிறோம். அதோடு வந்து இவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். அவர் வந்து அப்படியான ஒரு செயலை செய்கிறதுக்கு வந்து அவருக்கு மனசு இடம் கொடுத்துருக்கார். அப்போ அப்படி இருக்கைகளை வந்து அவர் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து ஒரு தவறான செய்தியைத்தான் நாங்கள் இங்கேருந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். எனவே இவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இதேவேளை ராஜீவின் மரணத்தால் அவரது குடும்பம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கும் அதே நேரம் மரணமடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பும் தன்னுடன் பேசிய ராஜீவ் தான் விரைவில் திரும்ப வந்துவிடுவேன் என தெரிவித்ததாக அழுகையோடு கூறினார் ராஜீவின் தாயார் திருமதி ராஜேந்திரன்.
தான் இந்த மாதம் முடிய கடையில வந்து வந்து அப்பா பார்க்க வேணுமாப்பாண்டி ஆசையை நிறைவேற்ற வேணுமாப்பா இப்படி ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறேன். நான் எப்படியாவது வந்து வரட்டுவானேம்மா சொன்னார். அந்த காசுக்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று கடைசியா காசு விழுந்து ஆளு இல்லாம போயிட்டானே என்று சொல்ல என்ன உள்ளே விரைவில் அனுப்ப வேணாம் வந்து இந்த உள்ளே நாங்கள் பார்க்க வேணும். எந்த பக்கத்தை பார்க்க அம்மா அப்பா பார்க்கவோ பிள்ளை இந்த துன்பத்தை பார்க்கவோ நான் இருந்தான் பார்க்க எனக்கு என்னதான் நின்று அவருக்கு கஷ்டம் வரும். ரொம்ப நாளைக்கு நாள் சின்ன பேர் அம்மா சாப்பாடு செலவு என்ன என்ன செய்யறது தெரியாது அப்படியே நிலையில இருக்கிறேன். அப்போ அந்த வருத்தம் வருவோம் அம்மா இந்த பிள்ளை அப்பாவை வந்து பார்க்க வேணும் அந்த வீரோட இருந்து சொல்லிக்கிறது கடைசியா இந்த உடல கூடி பார்க்கறது முடியாம இருக்கிறேன்.
உயிருடன் தனது மகனை பார்க்க முடியாவிட்டாலும் இறந்த அவரது உடலையாவது பார்க்க துடிக்கும் அந்த தாய் மற்றும் ராஜீவின் குடும்பத்தின் கோரிக்கை கிணங்க ராஜீவின் உடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறுகிறார் டாக்டர் பாலா விக்கி.
ராஜீவின் முடிவு வழியே தெரிந்தவுடன் உடனடியாகவே அவரது குடும்பத்தினர் தமது புதல்வனின் உடலத்தை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றே கேட்டிருந்தார்கள். முதலாவதாக அவர்கள் இலங்கையில் உள்ள வழி விவகார அமைச்சின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் சென்று இந்த உடலத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தெளிவாக இலங்கை அரசாங்கத்துக்கு கொண்டு வருவதற்கான உதவியை செய்யுமாறு கேட்டிருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அதே வேளையில் ஆஸ்திரேலியாவிலும் அவர்கள் தமக்கான ஒரு சட்டத்தரணியை ஏற்பாடு செய்து ஆஸ்திரேலியா மற்றும் பப்பா நியூகினி அரசாங்கங்களுடன் பேசி இந்த இளைஞரின் உடலத்தை பக்குவமாக துரிதமாக தமக்கு செலவில்லாது அங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் எல்லா திசைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் சொல்லலாம்.
ராஜீவின் உடலை ஆஸ்திரேலிய அரசு தனது செலவில் அங்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என சொல்கிறார் ராஜீவின் மாமா திரு தம்பி பிள்ளை.
டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இங்க உண்மையிலே அதே குடும்ப நிலை வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. அப்ப இப்ப எங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை அந்த குடும்பத்தின் நலன் கருதி அந்த ஆஸ்திரேலியா இருக்காங்க ஃப்ரீயா அவருடைய உடலத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறது இதாவது கோரிக்கை. ரெண்டாவது அவருக்கு நாலு பிள்ளைகள், அதுல மூன்று ஆம்பளை ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ரெண்டு ஓட்டர் இப்ப ஒரு மூத்தமான ரெண்டு பேர்லையும் அதையும் எங்கேன்றது எங்களுக்கு சரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. எங்க இருக்கணும் வேறு தெரியாது. அப்ப இந்த கட்டத்துல எங்களுக்கு உடலம் அனுப்பணும் முதலாவது இது. ரெண்டாவது அதே இந்த குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு ஏதாவது அந்த நாடு உதவி செய்ய முடியுமானாண்டையும் அதையும் எதிர்பார்க்கிறோம்.
ஆஸ்திரேலிய அரசினதோ அல்லது பப்புவா நியூகினி அரசினதோ உதவி கிடைக்காத பட்சத்தில் உயிரிழந்த ராஜீவின் உடலத்தை இலங்கைக்கு அனுப்ப சுமார் 10,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை தேவைப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராஜீவின் நோயுற்ற பெற்றோர் இந்த நிதியை திரட்டும் வல்லமையில் இல்லை என்று கூறப்படும் நிலையில் இதற்கான செலவை ஈடுகட்டுவதற்கென நிதி சேகரிப்பு ஒன்று இடம்பெறுவதாக டாக்டர் பாலா விக்கி தெரிவித்தார்.
இதில் இரண்டு விதமான விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது சட்டத்தரணி உரிய முறையில் தொடர்ந்து பேசுவதன் மூலம் இந்த உடலத்தை அனுப்புவதற்கான செலவை பப்பா நியூகினி அரசாங்கம் அல்லது ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சில முயற்சிகளை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அந்த முயற்சி ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதேவேளையில் இந்த குடும்பம் மிகவும் வருமான மட்டத்தில் சராசரிக்கு கீழே இருப்பதால் அவர்களுக்கான உதவியை வேறு யாராவது செய்ய வேண்டும் என்ற தேவையும் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் சிட்னியை சேர்ந்த சில சமூக உறுப்பினர்கள் இவ்வாறான ஒரு பணத்தொகையை சேர்த்தால் என்ன என்று ஆரம்பித்த ஒரு முயற்சி இங்குள்ள ஒரு வானொலியினூடாக ஆரம்பிக்கப்பட்டு இங்குள்ள தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பின் அனுசரணையுடன் பங்களிக்க விரும்புபவர்கள் நேரடியாகவே நமது பங்களிப்பை செலுத்துவதற்கான ஏற்பாட்டுடன் செய்யப்பட்டிருக்கிறது. உடலம் செலவில்லாது ஏதோ ஒரு அரசாங்கத்தினால் அனுப்பப்பட்டால் அல்லது ஒரு தொண்டு நிறுவனம் புறப்படுத்தி அனுப்பினால் சேர்க்கப்பட்ட முழு தொகையும் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும். கொழும்பு வரை இந்த உடலம் செல்வதற்கான செலவுகளை யாராவது ஏற்றுக்கொண்டாலும் கூட கொழும்பிலிருந்து சாவகச்சேரிக்கு செல்கிற அந்த செலவுகளும் இறுதிச் சடங்கை நடாத்துகிற செலவுகளும் என்று பல விதமான செலவுகள் இந்த குடும்பத்துக்கு இருக்கும். அவற்றை இந்த சமூக உதவியை வைத்துக் கொண்டு செய்யலாம் என்பதே இப்போதுள்ள நோக்கம். இதை பணம் செலுத்தி தான் அனுப்ப வேண்டும் என்றால் வாறு சேர்ந்த தொகை முடிந்த அளவுக்கு அந்த தேவையை ஈடுகட்டும் என்று நம்புகிறோம். அது ஈடுகட்டும் என்ற நிலைமை இல்லாவிட்டால் மேலதிகமாக ஒரு சில தொகையை சேர்த்து இந்த உடலத்தை நாட்டுக்கு அனுப்பும் நிலைமை வரும். ஆனால் மேலதிகமாக வருகிற இந்த தொகையுமே குடும்பத்துக்கு நேரடியாக சென்று சேரும் என்பதுதான் இப்போதுள்ள நிலைமை. ரஜீவின் உடலத்தை திருப்பி அனுப்புவதற்கான நிதி உதவி செய்ய விரும்புபவர்கள் சிட்னியில் உள்ள தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பையோ அல்லது பாலாமிகேஸ்வரன் ஆகிய எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். உரிய முறையில் அந்த கணக்கு இலக்கங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த நிதியை அவர்கள் நேரடியாகவே அந்த கணக்கில் செலுத்தலாம். இவ்வாறு வரும் தொகை ரஜீவின் தந்தையின் பெயருக்கு நேரடியாகவே வரும்பாறு இறுதியில் மாற்றப்படும் என்பதையும் இந்த நிதி சேர்ப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
தற்போது பப்புவா நியூகினியில் வைக்கப்பட்டிருக்கும் ராஜீவின் உடலை ஆக குறைந்தது 3 கிழமைகளுக்குள் இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
முதல் முதலாக இந்த உடலத்தை அனுப்புவது சம்பந்தமான உரையாடல்கள் நடந்த போது எங்களுக்கு உதவி செய்கிற சட்டத்தரணி 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு இதயத்த நிகழ்ச்சியின் அனுபவத்தில் சொன்னபடியத்தை நான் சொல்லலாம். ஈரானை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு தன்னை தானே தூக்கில் தொங்கப்பட்டு மரணம் அடைந்ததை தொடர்ந்து அந்த உடல் ஈரானுக்கு போவதற்கு 4 வாரங்கள் எடுத்திருந்தன. ஆனால் இவரது நிலைமையில் 1 வாரத்துக்குள் எதுவுமே நடக்காது என்றும் 2 வாரங்களுக்குள் சில வேளை ஏதாவது செய்யத்தக்கதாக இருக்கும் என்றும் 3 வாரங்களே தாம் கணிக்கும் ஒரு நியாயமான எதிர்பார்க்கத்தக்க காலம் என்றும் சட்டத்தரணி சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த உடலத்தை அவர்களது குடும்பத்துக்கு அனுப்பலாம் என்றே நாங்கள் நம்புகிறோம். இந்த மரணம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடந்திருக்கின்றன. இன்னும் 10 நாட்களாவது எடுக்கும் என்பதுதான் எங்கள் கணிப்பீடு. குறிப்பாக இங்குள்ள அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தூதரகம் நேரடியாகவே இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. அவர்களது துணை தூதர் பப்பா நியூகினியில் இதற்கான கடமைகளை செய்து வருகிறார் என்றும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் துரிதமாக இந்த விடயங்கள் நடக்கின்றன என்பதை நாங்கள் சொல்லலாம். மனஸ் தீவில் நடைபெற்ற இந்த மரணத்தை தொடர்ந்து அவரது உடலம் இப்போது பப்பா நியூகினியின் தலைநகரமான போர்ட் மோஸ்பிக்கு வந்திருப்பதான செய்திகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகவே உரிய முறையிலான பதனங்கள் மற்றும் விமான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்னர் ராஜீவின் உடலம் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ராஜீவ் ராஜேந்திரனின் மரணத்தையும் சேர்த்து கடந்த 4 ஆண்டுகளில் 6 பேர் மனோஸ் தடுப்பு முகாமில் மரணமடைந்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவின் கடல் கடந்த தடுப்பு முகாம்களில் உள்ளவர்கள் இங்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.